இன்றைக்கு நம்ம பகவத்கீதை 3வது அத்தியாயத்தில் 30வது ஸ்லோகம் படிக்கிறோம். மயி சர்வாணி கர்மாணி சந்யஸ் அத்தியாத்ம சேதசகா நிராசிர் நிர்மமோ பூத்வா யுக்தஷ பிகதஸ்வரஹா. எனவே அர்ஜுனா, என்னை பற்றிய முழு அறிவுடன் உனது எல்லா செயல்களையும் எனக்கு அர்ப்பணித்து பலனில் ஆசைகளின்றி உரிமை உணர்வையும் தம் மனத்தளர்ச்சியும் கைவிட்டு போரிடுவாயாக. இந்த ஸ்லோகம் வந்து பகவான் கிருஷ்ணர் வந்து அர்ஜுன் இடத்துல சொல்றார். மயி அப்படின்னா மயிங்கிற சமஸ்கிருத வார்த்தையுடைய தமிழாக்கம் வந்து என்னை, எனக்காக. ஸோ கிருஷ்ணா வந்து அர்ஜுன் இடத்துல என்ன கேட்கிறார், அவருக்காக சண்டை போட சொல்றார். மயி சர்வாணி கர்மாணி, எல்லா செயல்கள் உன்னுடைய செயல்கள்லாம் வந்து எனக்கு அர்ப்பணம் பண்ணு. யார் சொல்றா? கிருஷ்ணா. கிருஷ்ணா கிருஷ்ண அர்ப்பணம். நம்ம எது பண்ணாலும் கிருஷ்ணாவுக்கு அர்ப்பணம் பண்ணணும். எந்த செயல் பண்ணாலும் அதை வந்து கிருஷ்ணாவுக்கு அர்ப்பணம். அதனாலதான் இந்த அத்தியாயம் வந்து, இந்த அத்தியாயத்தோட தலைப்பு கர்மயோகம், கர்மான செயல். அந்த செயலை வந்து பகவானுக்கு அர்ப்பணிக்கும் போது அது கிருஷ்ணா அர்ப்பணம் அல்லது கர்மயோகம், கிருஷ்ணருக்காக செய்யறது. மயி சர்வாணி கர்மாணி, எல்லா செயல்களும் சந்யஸ் அத்தியாத்ம சேத சகா, பற்று இல்லாம வெறுமனே ஒரு டியூட்டியாக தான் பண்ணும். ஒரு டியூட்டி, ஒரு ஒரு வேலை தான், அவ்வளோதான். எதுக்காக? கிருஷ்ணருடைய திருப்திக்காக மட்டும்தான் செயலாட்டும். இப்போ அர்ஜுனா, அர்ஜுனா யார் தெரியும் இல்லையா? அர்ஜுனா யாரு? கிருஷ்ணாவுடைய பக்தர், பாண்டவர்களில் ஒருத்தர் இல்லையா? பாண்டவருக்கு தெரியும் இல்லையா? பாண்டவர் எத்தனை பேர்? அஞ்சு பேர். அந்த அஞ்சு பேரில் அர்ஜுனா ஒருத்தர். யுதிஷ்டிரர், பீமா, அர்ஜுனா, நகுலா, சகதேவா, இந்த அஞ்சு பேரும் கிருஷ்ணாவுடைய மிகச்சிறந்த பக்தர்கள். சுமார் 5000 வருஷத்துக்கு முன்னாடி, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 5000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகத்துக்கே தலைநகரமா இருந்த இடம் ஹஸ்தினாபுரம்னு ஒரு இடம். எந்த இடம்? ஹஸ்தினாபுரம் வந்து இந்த உலகத்துக்கே தலைநகரமா இருந்தது. வந்து இந்தியாவுடைய தலைநகர் எது? டெல்லி, புது டெல்லி இல்லையா? இந்த புது டெல்லி தான் வந்துட்டு 5000 வருஷத்துக்கு முன்னாடி ஹஸ்தினாபுரம்ங்கிற பேர், ஹஸ்தினாபுர். இந்த ஹஸ்தினாபுரத்தில் வந்துட்டு மிகப்பெரிய ராஜ வம்சம், அப்போ வந்து மன்னர்கள் ஆட்சி பண்ணாங்க ராஜா. அப்போ வந்து அந்த வம்சத்துக்கு குரு வம்சம்னு பேர். என்ன வம்சம்? குரு வம்சத்தில் வந்தவங்கெல்லாம் கௌரவர்கள். குரு வம்சத்தில் வந்தவங்கெல்லாம் கௌரவர்கள். அப்போ வந்துட்டு இந்த கௌரவர்கள் வந்து 100 பேர் இருந்தாங்க. துரியோதனன், துஷாசனன், அதே மாதிரி பாண்டவர்களும் அதே குடும்பம் தான், கௌரவர்கள் குடும்பம் தான். ஆனால் என்ன ஆச்சு? அவங்களுக்குள்ள சண்டை வந்துருச்சு. இவங்க வந்து கௌரவர்கள் என்ன சொன்ன, நாங்கள் தான் உரிமை, நாங்கள் தான் அரசாங்கம் ஆளணும், இவங்களுக்கு அந்த உரிமை கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. யாரு? கௌரவர்கள்லாம். கௌரவர்களுக்கு வந்துட்டு கௌரவருடைய அப்பா பேர் வந்து திருத்ராஷ்டிரர். என்ன பேர்? திருத்ராஷ்டிரர். திருத்ராஷ்டிரருக்கு வந்து கண் பார்வை கிடையாது, பிறவியிலிருந்து கண்ணு தெரியாதவன். அவன் கூட அவனுக்கு கண் பார்வை மட்டும் இல்லை, ஆன்மீக அறிவும் கிடையாது. நல்லது எது, கெட்டது எது, எது பண்ண எது பண்ணக்கூடாது அதெல்லாம் தெரியாது. அவன் அறியாமையில் வாழ்றான். யாரு? திருத்ராஷ்டிரர். திருத்ராஷ்டிரர் வந்துட்டு அறியாமையில் வாழ்றார். அவருடைய பசங்க தான் இந்த 100 பேர் கௌரவர்கள். பின்ன திருத்ராஷ்டிரர் ஒரு சகோதரர் இருந்தார், அவர் பேர் பாண்டு. திருத்ராஷ்டிரருடைய சகோதரர் பேரு பாண்டு. பாண்டுக்கு தான் 5 பசங்க பாண்டவர்கள். ஸோ என்னன்னா, இப்போ பிரச்சனை என்னன்னா, எப்பவுமே சமுதாயத்தில் வந்துட்டு ரெண்டு விதமான ஆட்கள் இருப்பாங்க. எப்பவுமே ரெண்டு விதமானவங்க, ஒருத்தர் வந்து பக்தர்கள், இன்னொருத்தர் அசுரர்கள். ஒருத்தவங்க வந்துட்டு பக்தர்கள், அசுரங்கள். இவங்களுக்கு என்ன வித்தியாசம், பக்தர்களுக்கும் அசுரங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, பக்தர்கள் வந்து பகவானை ஏத்துக்குவாங்க. கிருஷ்ணர் இருக்காரு, நாங்கள் நம்புறோம், அவர் பகவான், அவர் தான் எல்லாம் பண்றாங்க. கடவுளை ஏத்துக்கிறவங்க நல்லவங்க, கடவுளை ஏத்துக்காதவங்க அசுரங்கள். அவ்வளவுதான் வித்தியாசம். துவா மீதா புருஷா லோகே தெய்வ ஆசுரிய வச்ச விஷ்ணு பக்த பவே தெய்வ ஆசுரிய தத் விபரியா. ரெண்டு விதமான ஜனங்க எப்பவுமே இருப்பாங்க. ஒருத்தன் அசுரத்தன்மை உள்ளவங்க, இன்னொன்று நல்ல தெய்வீகமான குணம் உள்ளவங்க. அசுரத்தன்மை உள்ளவங்க நாத்திகர்கள். அவங்க கேட்பாங்க, கடவுள் எங்கே இருக்காங்க? கடவுளை நான் இல்லைன்னு சொல்ல, கடவுள் கிடையாது, நானே கடவுள், எல்லாம் நான் தான் பண்ணேன், எல்லாம் என்னால் தான் நடந்தது. இவங்கெல்லாம் அசுரங்க. நான், எனது, என்னுடையது, அகங்காரம். அகங்காரம் இருக்கு இல்லையா? அகங்காரத்தினால் என்ன பண்ணுவாங்க? கடவுளை ஏற்றுக்க மாட்டாங்க. அகங்காரம் மட்டும் இல்லை, பொறாமை. அவங்களுக்கு வந்து பொறாமை கடவுள் மேலே. நான் ஏன் கடவுளை சரணடையணும்? நான் ஏன் கடவுளை ஏற்றுக்கணும்? எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும். நான் தான் லைட்டு கண்டுபிடிச்சேன், நான் தான் ஃபோன் கண்டுபிடிச்சேன், நான் தான் ஃபேன் கண்டுபிடிச்சேன், அதனால நானே கடவுள் அப்படின்னு நினைக்கிற நாத்திகர்கள்லாம் இருக்காங்க, அவங்க எல்லாம் அசுரர்கள். பின்ன நல்லவங்களும் இருக்காங்க, கடவுளை ஏத்துக்கணும். அவங்க வந்து எது நடந்தாலும் கடவுளுடைய கருணையில் தான் நடக்குது, கடவுள் இல்லாம நடக்காது, கடவுள் இல்லாம நடக்காது. எல்லாமே கிருஷ்ணாவுடைய கருணை. கிருஷ்ணா பகவான் இருக்காங்க, பகவான் தான் எல்லாம் கொடுக்குறாங்க. நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இதெல்லாம் பகவான் தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு சக்தி கொடுக்குறாங்க, புத்தி கொடுக்குறாங்க, எல்லாம் யார் கொடுக்குறாங்க? பகவான் தான் கொடுக்குறாங்க. அது யார் ஏத்துக்கிறாங்களோ அவங்க நல்லவங்க, பக்தர்கள். இது ஏத்துக்காதவங்க அசுரர்கள். இதுல வந்து பாண்டவர்கள் வந்து பக்தர்கள், கௌரவர் வந்து அசுரர்கள். ஏத்துக்கணும், கிருஷ்ணாவை ஏத்துக்கொள்ளல, கடவுளை ஏத்துக்கல. அகங்காரம், நான்கிற அகங்காரம். இப்ப அவங்க என்ன பண்ணாங்க, எப்பவுமே அசுரங்க வந்து பக்தர்களை தொல்லை பண்ணிட்டே இருப்பாங்க. பக்தர்களை வந்து நல்லது பண்ண விட மாட்டாங்க, பக்தி பண்ண விட மாட்டாங்க, அப்புறம் நல்லது பண்ண விட மாட்டாங்க. நாங்க தான் எல்லாம் பண்ணணும்னு நினைப்பாங்க, நாங்க தான் ராஜாவா இருக்கணும், நாங்க தான் அனுபவிக்கணும், இந்த அசுர அரசர்கள். அப்போ இவங்க என்ன பண்ணாங்க, இவங்க எல்லாம் ஒரே ஃபேமிலி தான், ஒரே குடும்பம் தான். யாரெல்லாம்? பாண்டவர்களும் கௌரவர்களும். பாண்டவர்களும் கௌரவர்களும் ஒரே குடும்பம் தான். ஆனா என்ன ஆயிடுச்சு, இப்போ அவங்களுக்குள்ள சண்டை வந்துருச்சு. எதனால? இந்த அசுரங்கனால. கௌரவர்களா இருக்காங்க இல்லையா, அந்த அசுர தன்மையினால அவங்களுக்கு சண்டை வந்துருச்சு, பகவான் கூட சாரி பாண்டவர்கள் கூட. அப்ப என்ன பண்ணாங்க, அவங்க திட்டம் போட்டு அவங்கள கொல்லற முயற்சி பண்ணாங்க. யாரு? கௌரவர்கள் வந்துட்டு பாண்டவர்களை கொல்லணும். அப்ப நிறைய திட்டம் போடுறாங்க, விச வச்சு கொல்றாங்க, கொல்ல பாக்குறாங்க, வீட்டுக்கு தீ வச்சாங்க, அப்புறம் அரக்கு வீட்டுக்கு தீ வைக்கிறது, விஷம் வச்சு கொள்றது, அப்புறம் அவங்கள வந்து நாடு கடத்துறது, எல்லாம் பண்ணாங்க. எல்லா அயோக்கியத்தனம் பண்ணாங்க, எல்லா அநீதிகளையும் இழைச்சாங்க. யாரு? கௌரவர்கள். யாருக்கு? பாண்டவர்கள். என்ன ஆயிடுச்சு, ஒரு நாள் அவங்கள சூது விளையாட, இந்த இது விளையாடுவாங்களே டைஸ், பகடை, சூது விளையாட கூப்பிட்டுட்டு சூதாட்டம் பண்ணி அவங்கள ஏமாத்தி அவங்களை காட்டு காமிச்சிட்டாங்க. யாரு? கௌரவர்கள். யாரை காட்டு காமிச்சிட்டாங்க? பாண்டவர்கள் காட்டுக்கு போயிட்டாங்க. இப்படி 14 வருஷம், ஒரு நாள் ரெண்டு நாள், 14 வருஷம் காட்டுல இருக்கும். அரண்மனையில ராஜா மாதிரி வாழ வேண்டியவங்க காட்டுல 14 வருஷம் இருக்காங்க. அப்புறம் வனவாசம் முடிஞ்சது, அவங்க டைம் முடிஞ்சது, நேரம் 14 வருஷம் முடிஞ்சது. திரும்ப வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுங்க, நாங்களும் குரு வம்சத்துக்காரங்க தானே, எங்களுக்கு பங்கு கொடுங்கன்னா துரியோதன சொன்னால் கொடுக்க மாட்டேன், ஒரு குண்டூசி உள்ள இடம் கூட கொடுக்க மாட்டேன். யாரு? துரியோதன். யார்கிட்ட? பாண்டவர். தேன் என்ன ஆயிடுச்சு, கிருஷ்ணா. கிருஷ்ணா வந்துட்டு பாண்டவர்களுக்கு வந்து, பாண்டவர்கள் வந்து கிருஷ்ணாவுடைய அத்தை பசங்க. குந்தி தேவி இருக்காங்க இல்லையா, குந்தி மகாராணி வந்து கிருஷ்ணாவுடைய அத்தை. ஸோ அத்த பசங்கிறதுனால கிருஷ்ணா வந்துட்டு, பகவான் வந்துட்டு பாண்டவர்களுக்காக தூது போனாங்க. யார்கிட்ட? கௌரவர்கள்ட்ட. கௌரவர்கிட்ட போய் சமாதானம் பேசினாங்க, சரி நீங்களாம் ஒரே குடும்பம் சண்டை போட வேண்டாம், அவங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க, பாதி நாடாவது கொடுங்க. சரி முடியாதா, ஆளுக்கு ஒரு ஒரு கிராமமாவது கொடுங்க, 5 பேர் இருக்காங்க இல்லையா, ஒரு ஒரு கிராமம் போதும், நீங்கள் நாடு முழு நீங்கள் வச்சுக்கோங்க, ஒரு ஒரு கிராமமாவது கொடுங்க அப்படின்னு கேட்டார். யாரு? கிருஷ்ணா. யார்கிட்ட? முடியவே முடியாது, ஒரு கிராமம் என்ன, ஒரு குண்டூசி மணி உள்ள இடம் கூட தரமாட்டேன். யாரு? துரியோதன். கடைசியில சண்டை போட போறாங்க, ஏன்னா இது விரும்பல கிருஷ்ணா. கிருஷ்ணா மட்டும் இல்ல, பாண்டவர்கள் வந்து அவங்க கூட சண்டை போட விரும்பல, ஏன்னா ஒரே குடும்பம் தானே, அண்ணன் தம்பி தானே, சரி சண்டை போட வேண்டாம். ஆனா அவங்க பிடிவாதமா இருக்காங்க, சண்டை போட்டுதான் ஆகும். தான் யுத்தம் நடக்குது, எங்கன்னா குருக்ஷேத்திரங்கிற இடத்துல. எந்த இடத்துல? தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதா ஈச்சவா மாமகா பாண்டவாச்சே கிமா குருவத சஞ்சயா. குருக்ஷேத்திரங்கிற இடத்துல யுத்தம். குருக்ஷேத்திரம் வந்து தர்மக்ஷேத்திரம், இப்போ அந்த இடம் இருக்கு. இங்க இந்தியா மேப்ல போய் டெல்லி பாத்தீங்கன்னா, டெல்லியிலிருந்து சண்டிகர் போற வழியில குருக்ஷேத்திரம் ஒரு ஊர் இருக்கு, போய் பாருங்க மேப்ல குருக்ஷேத்திரம். அந்த இடத்துல வந்துட்டு மகாபாரத யுத்தம் நடந்தது, கிருஷ்ணர் பகவத்கீதை அர்ஜுனனுக்கு சொன்னது எல்லாம் அப்படி இருக்கு. போனா பார்க்கலாம் எங்க, குருக்ஷேத்திரத்துல. அப்ப அர்ஜுனன் வந்துட்டு சண்டை போட ஆரம்பிச்ச உடனே சண்டை முடிவாயிடுச்சு. சண்டை முடிவான உடனே கிருஷ்ணர் யாருக்கு உதவ போறாருங்கிற அடுத்த கேள்வி. கிருஷ்ணர் வந்து, கிருஷ்ணா வந்து என்ன வம்சத்துல இருந்தாங்க, யது வம்சம், மிகப்பெரிய ராஜவம்சம் யது வம்சம். நிறைய குதிரை படைகள், யானை படைகள், தேர் படைகள், காலாற்படை வீரர்கள், லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. யார்கிட்ட? கிருஷ்ணர். அப்போ கிருஷ்ணா வந்து இப்ப யாருக்கு உதவ போறாங்க, பாண்டவருக்கு உதவ போறாங்களா, கௌரவருக்கு உதவ போறாங்களா? அப்ப என்ன பண்ணாங்க, கிருஷ்ணா வந்து துவாரகை, துவாரகையில் இருக்காரு கிருஷ்ணா. கிருஷ்ணர் துவாரகையில தூங்கிட்டு இருக்கச்ச வந்து ரெண்டு பேர் வராங்க, அர்ஜுனன் வரா துரியோதனன் வரா. துரியோதனா ஃபர்ஸ்ட் வரா, ஃபர்ஸ்ட் வந்து கிருஷ்ணருடைய தலை பக்கத்தில் நின்றுக்கான். அர்ஜுனா வந்து கிருஷ்ணனுடைய பாதத்தில் நின்றுக்கான். இந்த கிருஷ்ணா கண்ணை திறந்து பார்த்தோன்னே அர்ஜுனன் பார்த்து, அர்ஜுனா பார்த்த உடனே, அர்ஜுனா உனக்கு என்ன வேணும்? இல்ல துரியோசனா, நான் தான் முதல்ல வந்தேன், நான் அவனை தான் முதல்ல பார்த்தேன். இல்ல நீங்க எனக்கு தான் முதல்ல கொடுக்கணும். அர்ஜுனன் சொன்னாரு அவருக்கே கொடுங்க, அவரே கேட்கறது கொடுங்க. கிருஷ்ணா கேட்டாரு துரியோசனாட்ட உனக்கு என்ன வேணும், இல்ல அர்ஜுனே கேட்கட்டும், ஏன்னா அவன் தான் அவனைதான் நீங்க பாத்தீங்க. அர்ஜுனன் கேட்டார் கிருஷ்ணா உனக்கு என்ன வேணும்? அர்ஜுனா எனக்கு எதுவும் வேணாம் கிருஷ்ணா, நீங்க என் கூட இருந்தா போதும். துரியோசன் சிரிச்சுனா இன்னும் முட்டாளா இருக்கான் போல இருக்குவேன். கிருஷ்ணர் அவன் கூட இருந்த என்ன பிரயோஜனம்? எல்லா படைகள் இருந்தாலும் ஜெயிக்க முடியும் யுத்தத்துல. குதிரைப்படை, யானைப்படை, காலாற்படை, தேர்ப்படை, இவ்வளவு வீரர்கள் இருக்காங்க. லூசு தனமா இவன் எப்படி இப்படி கேக்குறாங்க? நமக்கு நல்லதுதான், நமக்கு ரொம்ப சந்தோஷம். யாருக்கு? துரியோதன் நினைச்சுன்னா எனக்கு சந்தோஷம். அவன் போய் கிருஷ்ணர் அவங்க கூட இருக்கணும்னு கேட்டான். சரி போட்டோம், கிருஷ்ணர் என்ன பண்ணிட்டு போறாரு, நான் அந்த படைகள்லாம் எடுத்துக்கிறேன். இப்படி நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான வீரர்கள் வந்து கிருஷ்ணாவுடைய படைகள் வந்துட்டு யார் பக்கம் இருக்காங்க? துரியோதன் பக்கம். பெரிய படை பலம், பயங்கரமான படை பலம், வீரர்கள், யானைகள், குதிரைகள், பயங்கரமான ஆர்மி ராணுவம். யார் பக்கம்? அர்ஜுனன் பக்கம் கிருஷ்ணர். ஆனா கிருஷ்ணர் என்ன சொன்னார் அர்ஜுனன்ட்ட, நான் ஆயுதமும் எடுக்க மாட்டேன், நான் வந்து யுத்தத்துல சண்டை போட மாட்டேன், உனக்கு தேரோட்டியா மட்டும் தான் இருப்பேன். பரவாயில்ல கிருஷ்ணா, அதே போதும், நீ என் கூட இருந்தாலே போதும். இப்படிதான் மகாபாரதத்தை தொடங்குது. இந்த யுத்தத்துல யார் ஜெயிச்சாங்க தெரியுமா? எப்படி? அங்க அவ்வளவு படைகள் இருக்கு, யானைப்படை, குதிரைப்படையில் அச்சக்கணக்கான வீரர்கள் இருக்காங்க. எப்படி அவங்க தோத்தாங்க, பாண்டவர்கள் ஜெயிச்சாங்க? கரெக்ட், வெரி குட். எத்தனை யோகேஸ்வர கிருஷ்ணோ எத்தனை பார்த்தரோ தன்னுத்தரா தத்ரசீல் விஜயோபது திருவாநிதி மதிர்மம. கிருஷ்ணா எங்க இருக்காரோ, அர்ஜுனன் எங்க இருக்காரோ, அங்க வெற்றி செல்வம் அசாதாரணமான வழிமையெல்லாம் இருக்கு கிருஷ்ணா இருக்கக்கூடிய இடத்துல. ஸோ இதுல கணக்கீடு இருக்கு. கணக்கீடுனா கால்குலேட் பண்றது. என்ன கால்குலேட் பண்ண? துரியோதன படைகள் எனக்கு நிறைய வேணும், மெட்டீரியல் கால்குலேஷன் பேர் அதுக்கு. மெட்டீரியல் கால்குலேஷன்னா பௌதிகமான கணக்கீடு. துரியோதன நினைச்சுட்டா இந்த கிருஷ்ணன் என்ன பண்ணிருப்பான், இந்த படைகள்லாம் இருந்தா நான் ஜெயிச்சிருவேன். அர்ஜுனன் கால்குலேஷன் போட்டா அது ஸ்பிரிச்சுவல் கால்குலேஷன், ஆன்மீக கணக்கீடு. என் கூட கிருஷ்ணன் இருந்தா போதும், எனக்கு வேற எது வேணாம். கிருஷ்ணா இந்த விதத்தில் நான் தோத்தாலும் பரவாயில்ல, நீ என் கூட இருந்தா போதும். ஆனா கிருஷ்ணா வந்து தன் பக்தனை தோக்க விட மாட்டார். கௌந்தேய பிரதிஜானாகி நமே பக்த பிரணசதி, என்னுடைய பக்தன் என்னைக்கும் வீண் போக மாட்டார் அர்ஜுனா, கிருஷ்ணா சொல்றாரு. தன் ஃபைனலி அவங்க தான் வென்றாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நிறைய நடந்துருச்சு உள்ள. இறுதியில பாண்டவர் தான் ஜெயிச்சாங்க. ஆனா ஆரம்பத்துல யுத்த பூமியில வந்துட்டு எல்லா படைகளும் துரியோதனன் பக்கம் இருக்கு, அர்ஜுன் கிட்ட கொஞ்சம் படைகள் தான் இருக்கு, பாண்டவர்கிட்ட கொஞ்சம் படை தான் இருக்கு. தென் குதிரை ரதம் ஓட்டின்னு போறாரு கிருஷ்ணா, அர்ஜுனை உட்கார வச்சுட்டு ரத ஓட்டின்னு போறார். அர்ஜுனன் சொல்றாரு கிருஷ்ணாட்ட, ரெண்டு படைகளுக்கு நடுவில் தேர் கொண்டு போய் நிப்பாட்டுங்க கிருஷ்ணா, நான் யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு பார்க்கணும். கிருஷ்ணா வந்து ரெண்டு படைகளுக்கு நடுவில் தேர் கொண்டு போய் நிப்பாட்டினார். அர்ஜுனன் பார்த்தார் யாரெல்லாம் வந்திருக்காங்க, அவங்களுடைய தாத்தா, அவங்களுடைய குரு டீச்சர், அப்புறம் அவங்களுடைய சகோதரன், மாமன்கள், மச்சாங்க, அப்புறம் மைத்துனர்கள், சகோதரர்கள் எல்லாரும் இருக்காங்க. நான் அர்ஜுனை பார்த்தோன்னே அவருக்கு வருத்தம் வந்துச்சு. அஜிஜோ, இவங்க கூட நான் சண்டை போடணும், இவங்களே என் சொந்தக்காரங்களாச்சே, இவங்கள நான் கொல்லலாமா, இது தப்பு இல்லையா அப்படின்னு அர்ஜுனா அழ ஆரம்பிச்சிட்டேன். அழுதுட்டு நான் இதோ பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றேன். ஏன் கிருஷ்ணா சொல்றாரு, இது கோழைத்தனம், இது சத்திரியனுக்கு அழகே இல்லை, நீ ஒரு வீரன், அப்படி இருக்கும்போது நீ வந்து இப்படி செய்யக்கூடாது, உன்னுடைய டியூட்டி நீ பண்ணணும். மை சர்வாணி கர்மாணி, உன்னுடைய செயலை எனக்காக பண்ணு. சன்னி அத்தியாத்ம சேதசா, எதையும் எதிர்பார்க்காத, அகங்காரம் கொள்ளாத, எதுமேலையும் பற்று கொள்ளாத, உன் டியூட்டி மட்டும் நீ பண்ணு. அது பண்ணினதான் நீ வந்து நல்ல ஒரு ஆரியன். ஆரியன்னா ஆரியன் அர்த்தம், ஆரியன்னா வந்துட்டு சிவிலைஸ்டு பர்சன், நாகரிகமான மனிதன். யாரு? சாஸ்திரத்தை பின்பற்றுறவங்க தான் சிவிலைஸ்டு பர்சன். நாகரிக மனிதன் யாருன்னா சாஸ்திரங்களை, பகவத்கீதை, பாகவதம் எல்லாம் இருக்கு இல்லையா, சாஸ்திரங்களை பின்பற்றுறவங்க தான் நாகரிகமான மனிதர்கள். சும்மா வந்து நான் பேண்ட் ஷர்ட் போட்டிருக்கேன்னா நாகரிக மனிதன் அர்த்தம் இல்லை. நமக்கு சாஸ்திரம் தெரியுமா, கிருஷ்ணா பத்தி, கடவுளை பத்தி தெரியுமா, வேதத்தை பத்தி தெரியுமா, பக்தியை பத்தி தெரியுமா, அப்பதான் நாகரிகம். இல்லாட்டி அனாரிய ஜூஷ்டம் அசக்கம் அகீர்த்தி கரம் அர்ஜுனா, உனக்கு புகழ் தராது அர்ஜுனா, இது அவமானத்தையே கொடுக்கும் அப்படின்னு சொல்றாரு கிருஷ்ணா. அதனால நம்ம எந்த ஒரு செயல் பண்ணாலும் கிருஷ்ணருடைய திருப்திக்காக பண்ணும். அந்த யுத்தத்தில் வந்து அர்ஜுனன் ஜெயித்தாலும் தோத்தாலும் அதை பற்றி கவலைப்படக்கூடாது, கிருஷ்ணாவுக்காக சண்டை போடணும். கிருஷ்ணா வந்து என்னை வந்து சண்டை போட சொல்கிறாரு, அப்போ கிருஷ்ணருக்காக நான் சண்டை போடணும். அது தப்பு கிடையாது, எது தப்பு இல்லை, கிருஷ்ணருக்காக சண்டை போடுறது தப்பு இல்லை இல்லையா. இப்போ வந்து அரசாங்கம் இருக்கு இல்லையா, அரசாங்கம் வந்துட்டு நிறைய பேர் மிலிட்ரியில் ஆர்மியில் செலக்ட் பண்ணுறாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்தியாவோட பார்டரில் போய் எதிர்நாடுகளும் சண்டை போடுறாங்க இல்லையா, துப்பாக்கி வச்சு சுடுறாங்க, ஏவுகணை போடுறாங்க, குண்டு போடுறாங்க, துப்பாக்கி கன் மிஷின் கன் சுடுறாங்க, கரெக்ட். அது யாருடைய ஆர்டர், அது அவங்களுக்கு யார் ஆர்டர் கொடுக்குறாங்க, கவர்மெண்ட் ஆர்டர் கொடுக்குறாங்க, கரெக்ட். அப்போ அவன் வந்து யோசிக்கிறதில்ல, நான் வந்து வேலைக்கு போகிறேன், மிலிட்ரியில் இருக்கேன், கவர்மெண்ட் சொன்னாங்க நான் சுட்டுட்டாங்க. அவன் வந்துட்டு வீட்டுக்கு வந்து லீவுக்கு வந்தான், லீவில் வந்துட்டு பக்கத்து வீட்டுக்காரனை சுட்டுட்டா கவர்மெண்ட்டில் மெடல் கொடுப்பாங்களே, என்ன பண்ணுவாங்க, ஜெயிலில் போட்டுருவாங்க. ஏன், அதே ஆள் தான், அதே கன்று தான், ஏன் அங்கே சுட்டால் மட்டும் மெடல் கொடுத்தாங்க, இங்கே சுட்டால் ஜெயிலில் போடுறாங்க. அப்படி இல்ல, அங்க வந்து அரசாங்கடைய ஆர்டர் இல்லையா, கவர்மெண்ட் ஆர்டர் கொடுக்குது அவங்க ஷூட் பண்ணுங்கன்னு, இங்க வந்து நம்மளே ஆர்டர் எடுத்துக்கிறது, நம்மளே ஆர்டர் எடுத்துக்கிறது தப்பு, கவர்மெண்ட் சொல்றது கேட்கணும், கரெக்ட். அதே போலதான் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம செய்யக்கூடாது, பகவான் என்ன சொல்றாங்க, சாஸ்திரம் என்ன சொல்லுது, பக்தர் என்ன சொல்றாங்க, அதை பண்ணணும், அப்பதான் அது கரெக்டா இருக்கும். அப்ப அது யோசிக்க கூடாது, கிருஷ்ணா வந்து ஒருத்தரை கொல்லு அப்படின்னா யோசிக்க கூடாது, கிருஷ்ணா சொல்றாரு கண்ணை மூடிட்டு கொல்லணும் இல்லையா. அப்போ ஏன் செய்யலாமா வேண்டாமா யோசிக்க கூடாது இல்லையா. அரசாங்கம் வந்து எதிர்நாட்டுக்கார வந்து தீவிரவாதி அவனை சுடுன்னு சொன்னா இவனை சுடலாமா வேண்டாமா யோசிக்க கூடாது, கிடி கிடி கிடினு சுட்டுறணும், கரெக்டா. அதே வந்துட்டு அரசாங்கம் ஆர்டர் கொடுக்கல, நம்மளா டிசிஷன் எடுக்கக்கூடாது, நம்மளா முடிவு எடுக்கக்கூடாது. அது போலதான் இந்த யுத்தம் வந்துட்டு கிருஷ்ணருடைய ஏற்பாடு, கிருஷ்ணா என்ன ஏற்பாடு பண்ணாரு, அசுரங்கள்லாம் அழியணும், அசுரங்கள்லாம் இருக்காங்க இல்லையா, கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க, அயோக்கியர்கள், நாத்திகர்கள், மற்றவங்களை தொந்தரவு பண்ணுறவங்க, அசுரத்தன்மை உள்ளவங்க, அவங்கள எல்லாம் ஒரு இடத்துல வர வச்சு கிருஷ்ணா அர்ஜுனை ஃபைட் பண்ண சொல்லு. கிருஷ்ணருக்கு ஒரு நிமிஷம் போதும் அவங்களெல்லாம் அழிக்கிறதுக்கு, கிருஷ்ணா வந்து பகவான், அவர் சும்மா சுதர்சன சக்கரை விட்டா போதும் அவ்வளோ பேரும் தலை சீவிடும் கிருஷ்ணா. ஆனால் கிருஷ்ணா வந்து அந்த புகழ் அர்ஜுனன் கிடைக்கணும், அர்ஜுனன் தான் செய்யணும் அதை அப்படின்னு கிருஷ்ணா வந்துட்டு அந்த புகழை அர்ஜுனன் கொடுக்குற, அதுதான் கிருஷ்ணா. கிருஷ்ணா வந்து ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்தவர். கிருஷ்ணா எப்பவுமே என்ன பண்ணுவார்னா, தன் புகழை விட தன் பகன் பக்தனுக்கு புகழ் கிடைக்கணும்னு நினைப்பார். அதனால தான் அர்ஜுனன் சொல்றார், கிருஷ்ணா அர்ஜுனா இந்த யுத்தம் பண்ண உனக்கு புகழ் கிடைக்கும், அதுக்காக கூட நீ எதிர்பார்த்து செய்ய வேண்டாம், உன் கடமையை நீ செஞ்சா போதும், உன்னை டியூட்டி என்ன அதை நீ பண்ணு, ஆனால் பலனை எதிர்பார்க்காத அப்படின்னு சொல்றார் கிருஷ்ணா. மயி சர்வாணி கர்மாணி, எனக்காக செயல் பண்ணு. அப்போ நம்ம வந்து என்ன தெரிஞ்சுக்கணும், இங்கே கிருஷ்ணா என்ன சொல்லி கொடுக்குறாரு பகவத்கீதையில், நம்ம யாருமே செயல் பண்ணாமல் இருக்கவே முடியாது, யாராவது கொஞ்சமாக கொஞ்ச நேரமாக சும்மா இருப்போமா, இருக்க மாட்டோம், ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்புறம் நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்முடைய தேவைகளுக்காக வேண்டி செயல் பண்ணி தான் ஆகணும் இல்லையா. நமக்கு தேவை இருக்கு இல்லையா, சாப்பிடணும், சம்பாதிக்கணும், வேலை பார்க்கணும், அப்போ அது கர்மா, செயல், கர்மாணி, செயல் பண்ணுறோம், அந்த செயலால் அதோட வினையும் வரும், சேர்ந்து செயல் பண்ணிச்சே அதோட வினையும் வரும், நல்ல வினை வரும், தீய வினையும் வரும், ரெண்டையுமே நம்ம அனுபவிக்கணும். இப்போ கிருஷ்ணா என்ன சொல்றாரு, அது எனக்கு அர்ப்பணம் பண்ணிட்டுன்னா உனக்கு பிரச்சனை இல்லைன்னு, நீ எனக்காக பண்ணு, யத்கரோசி யஜஸ்நாசி யஜ்கோசி ததாசியத் எத் தபஸ்யசி கௌந்தேய தத் கிருஷ்ம தர்ப்பணம். அர்ஜுனா நீ எதையெல்லாம் படைக்கின்றாயோ, எதையெல்லாம் கொடுக்கின்றாயோ, எதையெல்லாம் உண்கின்றாயோ, எந்த தவங்களெல்லாம் புரிகின்றாயோ அது எனக்காக பண்ணு சொல்றேன். அப்படின்னா கிருஷ்ணாவுக்கு ஒன்றும் இல்லைன்னு அர்த்தமா, கிருஷ்ணாவுக்கு சாப்பிட ஒன்றும் இல்லை, பகவானுக்கு வந்து எதுவுமே இல்லை நம்மகிட்ட கேட்குறாரு, அப்படி இல்லை. பகவான் வந்து பூர்ணமானவர், எல்லாமே அவர்கிட்ட தான் தொடங்குது, எல்லாமே அவர் தான் கொடுக்குறாரு. அப்போ திரும்ப அவர் கொடுக்கறது என்னது, அன்பு, அன்புனால பகவானுக்கு கொடுக்கறது. அப்படி கொடுக்கும்போது என்னாகும், நமக்கு தான் நன்மை, நமக்கு என்ன நன்மை ஆகுது, நம்ம கர்ம வினையிலிருந்து விடுபடுவோம், நம்ம கர்ம செயல் பண்ணுறோம் இல்லையா, செயல் பண்ணிச்சு கூட அதோட விளைவும் சேர்ந்து வரும், செயல் பண்ணும்போது கூடயே அந்த செயலோட வினையும் சேர்ந்து வரும். அதனால நம்ம என்ன செயல் பண்ணாலும் பகவானுக்காக பண்ணணும், அதில் நஷ்டம் ஒன்றும் இல்லை, நம்ம எதுவும் இழக்க போகிறதில்ல. நேற்றே படிச்சுட்டு இருந்தோம், பகவானுக்காக செயல் பண்ணுறது போது பகவான் எடுத்துட்டு நம்மளுக்கு ஒன்றும் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டேன் இல்லையா. நம்ம வீட்டில் வந்து சமையல் பண்ணுறோம், சாதம் பருப்பு கூட்டெல்லாம் பண்ணிவிட்டு பகவான் மடி வச்சு பகவானே இந்த இது வந்து நான் பண்ணியிருக்கேன் நீங்கள் அன்போடு ஏற்றுக்கங்க அப்படின்னு சொன்னால் எல்லாம் சாப்பிட்டு வெறும் பிளேட்டு கிருஷ்ணா கொடுக்க மாட்டேன். ஆ அப்படியா, எல்லாம் சாப்பிட்டு இருந்தால் உனக்கு பிளேட்டு அப்படி தர மாட்டேன். ஸோ கிருஷ்ணா வந்து ரொம்ப கருணை வாய்ந்தவர், அந்த அந்த உணவை எடுத்துக்கிட்டு நமக்கு பிரசாதமாக திரும்ப கொடுக்கும். சரி நீங்கள் சாப்பிடுங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம், நீங்கள் கொடுத்ததே எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. கிருஷ்ணா வந்து அந்த உணவில் இருக்க கர்மங்களை எடுத்துருவார், எடுத்துகிட்டு நமக்கு பிரசாதம், அதான் பிரசாதம். பிரசாதம்னா கிருஷ்ணாவுடைய கருணை, கிருஷ்ணாவுடைய கருணை. இதே மாதிரி தான் ஒன்று நம்ம சம்பாதிக்கிறோம், மார்க்கெட் போகிறோம், காய்கறி வாங்குகிறோம், தானியங்கள் வாங்குகிறோம், பக்தர்களும் வாங்குகிறாங்க, பக்தர் இல்லாதவங்களும் வாங்குகிறாங்க. என்ன வித்தியாசம் இருக்குது? பக்தர் வந்து பகவானுக்காக வாங்குவாங்க. எங்கள் வீட்டில் கிருஷ்ணருடைய படம் வச்சுருக்கோம், கிருஷ்ணாவுடைய ஃபோட்டோ வச்சுருக்கோம், இல்லை கிருஷ்ணாவுடைய விக்கிரகம் வச்சுருக்கோம், நான் கிருஷ்ணாக்கு ஆஃபர் பண்ணுவேன், கிருஷ்ணா கொடுக்கும். காய்கறி வாங்கிட்டு வந்துட்டு, பழம் வாங்கிட்டு வந்து, தானியங்கள்லாம் வாங்கிட்டு வந்து சமையல் பண்ணி பகவானுக்கு, பகவானுக்கு கொடுத்துட்டு அதை பிரசாதமாக சாப்பிட்றோம். என்ன நஷ்டம் நமக்கு? எதாவது இழந்து போயிடுமா? எதாவது குறைஞ்சி போயிடுமா? இல்லை, மாறாக நமக்கு நிறைய நன்மை தான் நடக்கும். கிருஷ்ணாவுடைய கருணை கிடைக்கும். கிருஷ்ணா நம்மளை எல்லா பாவத்திலிருந்து விடுவிக்கிறார். யஜ்ஞாத்தாத் கர்மனும் அந்நியத்திர லோகோயம் கர்ம பந்தனா ததக்தம் கர்ம கவுந்தேய முக்த சங்க சமாச்சாரம். யார் ஒருத்தர் வந்து விஷ்ணுவுடைய திருப்திக்காக செயல் பண்ணுறாங்களோ அவங்க எல்லா விதமான பாவத்திலிருந்து விடுபடுவாங்க. அப்படி செய்யாதவங்க மாட்டிட்டு எக்ஸிஸ்டா சினசந்தோ உச்சந்தே சர்வகில் பீசை புஞ்சந்தேதே துகம் பாபாயே பசந்த் ஆத்ம காரணா. விஷ்ணுவோட செயலில் ஈடுபடுறவங்க பகவானுடைய நாமத்தை ஜபிக்கிறோம், யஜ்யம் பண்ணுறோம் இல்லையா? யஜ்யம்னா யஜ்யம்னா யாகம் பண்ணுறோம். இப்போ நம்ம எங்கே யாகம் பண்ணணும்? கலியுகத்தில் நாமம் ஜபிக்கணும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் 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 ஹரே ஹரி. இதுதான் யஜ்யம் கலியுகத்தில். இது ரொம்ப எளிமையானது, கஷ்டமே கிடையாது. மந்திரம் கஷ்டமாக இருக்கா என்ன? ஈஸியாக இருக்குல்ல, மந்திரம் ஈஸியாக இருக்குது. இதுக்கு காசு கொடுக்க வேண்டாம், இது கஷ்டப்பட வேண்டாம், இதுக்கு நேரம் காலம் கிடையாது, குல கோத்திரம்லாம் கிடையாது. ஓ இந்த மந்திர சொல்ல நான் ஒரு பிராமண குலத்தில் பிறந்திருக்கணுமா? அவசியம் இல்லை. நான் வேத மந்திரம் படிச்சிருக்கணுமா? அவசியம் இல்லை. நான் வந்து எங்கெல்லாம் கோயிலில் தான் சொல்லணுமா? அவசியம் இல்லை. எங்கே வேணாலும் சொல்லலாம். வீட்டில் இருக்கும்போது, ரோட்டில் நடந்து போகும்போது, பைக்கில் போகும்போது, பஸ்ஸில் போகும்போது, தூங்க போகும்போது, எந்த டைம் வேணாலும் பகவான் நாமத்தை சொல்லலாம். அது வந்து யஜ்யம். நம்ம எப்பெல்லாம் பகவான் நாமத்தை சொல்கிறோமோ அப்போ நம்ம யாகம் பண்ணிகிட்ருக்கோன்னு அர்த்தம். ஒரு நெருப்பு வச்சு யாகம் பண்ணுவாங்க பார்த்துருப்பீங்களா? அதை விட 1000 மடங்கு பலன் அதிகம். நீங்கள் ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொன்னால் வேதத்தில் இருக்கு. வேதத்தில் வந்துட்டு ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்றதுனால ஒரு நெருப்பு வச்சு யஜ்யம் பண்ண என்ன ஒரு பலன் கிடைக்குமோ, அஸ்வமேத யஜ்யம், ராஜஸ்ரீ யஜ்யம், அந்த பலன்கள் வந்துட்டு ஹரே கிருஷ்ணா மந்திரத்தோடு ஒப்பிடவே முடியாது. கோடிக்கணக்கான பசுகளை தானம் பண்ண இன்னொரு புண்ணியம் கிடைக்குமோ, அது வந்து ஒரு தடவை ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே, இதுக்கு ஈடாகாது. கம்பேர் ஒப்பிடவே முடியாது, ஈடு பண்ணவே முடியாது. அவ்வளவு சக்தி வாய்ந்தது எது? பகவானுடைய நாமம் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம். இந்த மகாமந்திரம் சொல்றதுக்கு இடம் நேரம் காலம் எதுவுமே அவசியம் இல்லை, குலம் கோத்திரம் எதுவுமே தேவையில்லை. யார் வேணாலும் எப்ப வேணாலும் எங்க வேணாலும் சொல்லலாம். அதுதான் யஜ்யம். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் கொஞ்சம் சமையல் பண்ணி பகவானுக்கு கொடுத்து சாப்பிடணும். இதுல என்ன கஷ்டம் இருக்கு? இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனாலதான் வந்துட்டு பக்தர்கள் சந்தோஷமா இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, என்ன பகவானே சரணடைஞ்சு. பாண்டவர்கள் வந்துட்டு பாண்டவருடைய கதை பேசிட்டு இருந்தோம் இல்லையா? பாண்டவர்கள் எப்பவுமே சந்தோஷமா இருந்தாங்க, காட்டில் இருந்தாங்க. காட்டில் இருக்கும்போது சந்தோஷமா தான் இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு மனசுல பொறாமை இல்லை, அகங்காரம் இல்லை, கர்வம் இல்லை. ஆனா துரியோதனுக்கு நிம்மதியே இல்லை. அவங்க அரண்மனையில் இருக்கான். அரண்மனையில் இருக்கிற துரியோதனுக்கு வந்துட்டு நிம்மதியே இல்லை. எப்பவும் கோபம், டென்ஷன், பொறாமை. எப்ப பாண்டவர்கள் ஒழிக்கலாம், என்ன பண்ணலாம் அவங்கள? அதே தான். அப்ப அவனுக்கு தூக்கமே வராது, அவன் வந்து நிம்மதியாவே இல்லை. அப்போ வந்து நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோம்? சந்தோஷமாக இருக்கணும் விரும்புகிறோம் இல்லையா? அமைதியாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும்னா நம்ம பகவானை ஏற்று, பகவானுக்கு அன்பு பண்ண, பகவானை ஏற்றுக்கொள்ளணும். அவ்வளோதான். கிருஷ்ணா இருக்காரு பகவான், நான் ஏற்றுக்கிறேன், நான் அவருக்கு சேவை பண்ணுறேன், நான் அவருடைய பக்தனாக இருக்கேன் அப்படின்னோன்னா நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, பகவான் பார்த்துக்குவார் இல்லையா? அப்பா அம்மா இருக்கிற குழந்தை எதுக்காக கவலைப்படணுமா? என்ன நினைக்க இல்லையா, எங்கள் அப்பா பார்த்துக்குவாரு அப்படின்னு நினச்சிக்கோ இல்லையா? அப்பா அம்மா இருக்கிற குழந்தை வந்துட்டு யாருக்காகவும் எதுக்காகவும் பயப்பட வேண்டியதில்லை. அந்த மாதிரி கிருஷ்ணாவை நம்ம சரணடைஞ்சிட்டோன்னா, கிருஷ்ணருக்கு பக்தி பண்ணோன்னா, நம்ம யாருக்காகவும் எதுக்காகவும் கவலைப்பட வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை, வருத்தப்பட வேண்டியதில்லை, சந்தோஷமா இருக்கலாம். ஒன்னே ஒன்று தான் செய்யணும், நம்ம என்ன பண்ணணும்? கிருஷ்ணா மேலே அன்பு செய்யணும். கிருஷ்ணா நம்மகிட்ட வேற ஒன்றும் கேட்கல, நீங்க கோயிலுக்கு வரும்போதே கொஞ்சம் காசு கொண்டு வாங்க, பணம் கொண்டு வாங்க, நகை கொண்டு வாங்க, இதெல்லாம் கிருஷ்ணா கேட்கல. எனக்கு விதவிதமான பலகாரம் கொண்டு வாங்க, கிருஷ்ணா அதெல்லாம் கேட்கல. இருந்தால் நம்ம செய்யலாம், அது நம்ம விருப்பம். கிருஷ்ணா நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்குறாரு? நம்ம அன்பு பண்ணணும். கிருஷ்ணா வந்து கிருஷ்ணா மேலே நம்ம அன்பு செய்யணும். ஸோ கிருஷ்ணா மேலே எந்த அளவுக்கு நம்ம அன்பு செய்கிறோமோ அதோட 10 மடங்கு கிருஷ்ணா நம்ம மேலே அன்பு பண்ணுவார். அதுதான் பகவான் இல்லையா? ஒரு குழந்தை வந்து அப்பா கிட்டே கொஞ்சம் அன்பு பண்ணாலும் அப்பா அந்த குழந்தை மேலே நிறைய அன்பு வைப்பார். குழந்தை வந்து அவ்வளோ பிரிய அப்பாவுக்கு, அதே போல தான் கிருஷ்ணாவுக்கு நம்ம மேலே ரொம்ப பிரியம். ஆனால் நம்ம தான் மறந்து போயிட்டோம். நம்ம என்ன பண்ணிட்டோம்? கிருஷ்ணா மறந்து போயிட்டோம். மறந்து போயிட்டு நானே அனுபவிக்கணும், நான் தான் எஜமானன், நான் தான் எல்லாத்துக்கும் காரணம் நினச்சி வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுதான் அறியாமை. அதனால நம்ம என்ன பண்ணணும்? கடவுளை ஞாபகப்படுத்திக்க. அதனால தான் பகவான் இங்கே இறங்கி வர்றார். நம்ம பகவான் மறந்து போயிட்டோம் இல்லையா? அப்போ ஞாபகப்படுத்துன்னு அவர் வந்தால் ஞாபகப்படுத்த முடியும். அப்போ கிருஷ்ணர் இங்கே இறங்கி வந்து நிறைய லீலை பண்ணுறார். எங்கிருந்து? அவருடைய ஆத்மீக லோகத்திலிருந்து, வைகுண்டத்திலேருந்து கிருஷ்ணா வந்து இங்கே இறங்கி வர்றார். இங்கே வந்துட்டு கிருஷ்ணா நிறைய லீலை பண்ணுறார். இந்த லீலைகள்லாம் பண்ணி நம்மளை அப்படியே கவர்றார். நான் இருக்கேன், நான் தான் பகவான், என் மேலே அன்பு பண்ணுங்க, நான் உங்களை எல்லாத்துக்கும் காப்பாற்றுவேன், பயப்படாதீங்க. அதை எழுதிப்பட்டிருக்கலாங்க, இந்த ஸ்லோகம் எழுதியிருக்கேன் பாருங்கள். எல்லா விதமான தர்மங்களையும் திறந்து என்னிடம் மட்டுமே சன்னிவாக உன்னை எல்லா பாவ விலிருந்து விடுவிக்கிறேன், பயப்படாதே. உன்னை எல்லா பாவ விளைவிலிருந்து விடுவிக்கின்றேன், பயப்படாதே கிருஷ்ணா சொல்கிறார். கிருஷ்ணா என்ன சொல்கிறாரு? பயப்படாதேங்கிற, பயப்படாதீங்க. நம்ம பயம் ஒரு சில சமயம், ஐயோ நான் நிறைய பாவம் பண்ணிட்டேனே, கிருஷ்ணா என்ன மன்னிச்சுட்டு வரா, ஏற்றுக்கு வரா, கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. ஆனால் இது மேற்கொண்டு பாவம் செய்யக்கூடாது. இதுக்கு முன்னாடி செஞ்ச பாவத்தையெல்லாம் கிருஷ்ணா ஏற்றுக்கிறார். சரி ஓகே, லீவ் இட், பரவாயில்ல, தெரியாமல் பண்ணிட்டீங்க, போட்டோம். தெரிஞ்சு பண்ணாலும் சரி, தெரியாமல் பண்ணாலும் சரி, பரவாயில்லன்னு கிருஷ்ணா எல்லாத்தையும் விலக்கி விட்டுறாரு. தென் கிருஷ்ணா வந்து நம்மளை ஏற்றுக்கிறார். அதான் இங்கே ரெண்டு பேர் இருக்காங்க பாருங்க. ரெண்டு பேர் வந்து ரெண்டு பேர் கை தூக்கிட்டு இருக்காங்களே, கிருஷ்ண சைத்தன்யர், நித்யானந்த பலராமர். இந்த சைத்தன்யரும் நித்யானந்தரும், நித்யானந்த பலராமர், நித்யானந்த பலராமர், கிருஷ்ண சைத்தன்யர் 500 வருஷத்துக்கு முன்னாடி மேற்கு வங்காளத்தில் தோன்றினாங்க. மேற்கு வங்காள வெஸ்ட் பெங்கால் ஒரு ஸ்டேட் இருக்கு, அங்கே தோன்றினார். யாரு? சைத்தன்யர். இந்த பக்கம் சைத்தன்யர், இந்த பக்கம் நித்யானந்தர். அவங்க ரெண்டு பேரும் ஒன்னே ஒன்று தான் நம்மகிட்ட கேட்குறாங்க, பகவான் நாமத்தை சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராம், ஹரே ராம், ராம ராம, ஹரே. அவங்க ரெண்டு பேரும் எப்போ கை தூக்கிட்டே இருப்பாங்க. இப்படி கை தூக்குனா என்ன அர்த்தம்? பகவானே என்னை ஏற்றுக்கோங்க. இல்லையா, அது குழந்தை போய் அப்பாட்ட வந்து இப்போ கை தூக்கும், அப்பா என்னை ஏற்றுக்கோ, தூக்கிக்கோ பாரு, கை தூக்குது இல்லையா, அந்த மாதிரி கை தூக்கி. அதுக்கப்புறம் இன்னொரு அர்த்தம் இருக்கு கை தூக்குறதுக்கு. எதுக்கு இப்படி கை தூக்குவாங்க? யாராவது ஐ ஓ நான் சரண்டர் ஆகிட்டேன், என்னை விட்டு, நான் இல்லை, நான் ஒன்றும் இல்லை, என்னை விட்டுடுங்க. சரண்டர், சரணதி, சரணடி, சரணாகதி, நான் உங்கள்கிட்ட சரண்டர் ஆகிட்டேன், என்கிட்ட ஒன்றும் இல்லை, பாருங்கள், நான் சரண்டர் ஆகிட்டேன், என்னை ஏற்றுக்கோங்க. அந்த மாதிரி வந்துட்டு நம்ம எல்லாத்தையும் விட்டுடணும். நான்கிற அகங்காரம், கர்வம், எல்லாத்தையும் விட்டு கிருஷ்ணா நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும் இல்லையா. எவ்வளோ பேர் திரௌபதி தெரியும்? திரௌபதி, திரௌபதி தெரியும் இல்லையா? திரௌபதி யார் உனக்கு தெரியுமா? திரௌபதி, திரௌபதி வந்து அர்ஜுனாவுடைய மனைவி, பாண்டவருடைய வைஃப். திரௌபதி என்ன பண்ணாங்க? நான் சொன்னேன் இல்லையா, திரௌபதி பாண்டவருடைய கதை சொல்லிட்டு இருந்தேன்ல, அதுல வந்துட்டு அந்த சூதுல வந்து தோத்துடுவாங்க பாண்டவர்கள். யாரு? பாண்டவர்கள் சூதுல தோத்து போயிட்டாங்க சூதாட்டத்துல. அப்ப திரௌபதி சூதுல பனை வச்சிருவாங்க, திரௌபதி சூதாட்டத்துல வச்சு தோத்து போயிடுவாங்க. அப்ப துரியோதனன் சொல்லுவான், இழுத்துவாங்க அவளை, டிரெஸ்ஸ உருவுங்க, சபையில கூட்டிட்டு வந்து திரௌபதியுடைய புடவைய உருவன். யார் சொல்றா? இவங்க ஒண்ணுமே பண்ண முடியல, அப்படியே கை காலெல்லாம் துடிக்குது, ஆனா தோத்து போயிட்டாங்க. அப்படியே வெக்கம் பார்த்து தலை குனிஞ்சு போய் உட்காந்துருக்காங்க. யாரெல்லாம்? பாண்டவர்கள். என்ன திரௌபதியை முடி பிடிச்சு இழுத்துன்னு வரான், துச்சாசனை இழுச்சுன்னு வந்துட்டு சபையில கொண்டு தள்ளுறான், தள்ளி புடைய உருவ போறான். திரௌபதி நேரம் ஓடி போனான். ஓடி போய் அங்க ராஜா இருக்காரு. யாரு? திருதராஷ்டிரர். திருதராஷ்டிரர் காலில் போய் விழுந்தா, ஓ மன்னனே சக்கரவர்த்தி, இது என்ன அநியாயம், இந்த சபையில தர்மமே இல்லையா, ஒரு பெண்ணை எடுத்துட்டு வந்து அவமானப்படுத்துறாங்க, நீ பாத்துட்டு இருக்கியே. திருதராஷ்டிரர் கண்ணு, அவனுக்கு ஏற்கனவே கண்ணு தெரியாது, அவன் பேசாம உட்காந்துருந்தான். அடுத்து யார்கிட்ட? நேரா திரௌபதி வந்து பீஷ்மர்கிட்ட போனார். பீஷ்மா வந்து வெரி பவர்ஃபுல், தர்மத்தையே ஃபாலோ பண்ண பெரிய சத்திரியர், மகாரதர் பீஷ்மா பிதாமக, ரொம்ப ரொம்ப படிச்சவர், சாஸ்திரம் தெரிஞ்சவர், தர்மவான். யாரு? பீஷ்மாட்ட போய் சரண் அடைஞ்சாங்க. ஓ பீஷ்மதேவ், உங்களுக்கு எல்லாம் தெரியும், நீங்க ரொம்ப நல்லவர், என்ன இப்படி பண்றாங்க, நீங்க பாத்துட்டு சும்மா இருக்கிறீங்களே. பீஷ்மரும் தலை குடிஞ்சுங்க. அவரும் ஹெல்ப் பண்ணணும். ஏன் திரௌபதி யார்கிட்ட போனா? துரோணாச்சாரியர். துரோணாச்சாரியர் குரு, பிராமின், பிராமணா, தர்மம் ஃபாலோ பண்றாரு. பிராமணா குரு, குருதேவ் நீங்களா என்ன காப்பாத்துங்க, அவர் தலை குனிஞ்சிருக்க. ஏன் துரோணாச்சாரியர் ஹெல்ப் பண்ணல, திரௌபதிக்கு உதவி செய்யல, பீஷ்மர் உதவி செய்யல, எதனால? அவங்க எல்லாம் வந்துட்டு துரியோதனன் வேலை பாக்குறாங்க, கௌரவர்கிட்ட சம்பளம் வாங்குறாங்க. எப்படின்னா அவங்களுக்கு எதிராக செயல்பட முடியும்? ஹஸ்தினாபுரத்தில் ராஜாவுக்கு நாங்கள் சேவகர்கள், அவங்களை மீறி நான் எதுவும் செய்ய முடியாது. தலை குனிஞ்சு போயிட்டாங்க. திரௌபதி என்ன பண்ணா? தன் கணவர்கள்ட்ட ஓடுனா, அர்ஜுனா, பீமா, நீங்களா அது இப்படி இவ்வளவு பேர் இருக்கீங்களே என்ன காப்பாத்துங்க, அவளும் தலை குனிஞ்சிட்டான். ஏன்? அவன் சூதாட்டம் தோத்து போயிட்டான். பின்ன திரௌபதி என்ன பண்ணா? அவன் வரான், துஷாசனன் புடவையை பிடிச்சு இழுக்கிறான். திரௌபதி வந்து இப்படி இறுக்கி பிடிச்சிக்கிறா புடவைய, இழுக்கிறான். அவன் பிடிக்க பிடிச்சிட்டு இருக்கா, அவன் இழுக்கிறான், பிடிச்சிட்டு இருக்கா, அவன் இழுக்கிறான். அவனால பலம் முடியல. ஒரு பொண்ணுக்கு எவ்வளவு பலம் இருக்கும்? இந்த சத்திரியன் வந்து துச்சாசன் பயங்கர பலவான் ராட்சசன், அவன் பிடிச்சி இருக்க வந்து இவளுக்கு என்ன பலம் இருக்கும்? இவ சாதாரண பொண்ணு, அவனால முடியல. முயற்சி பண்ணி பாக்குறா என்ன காப்பாத்திக்கணும்னு. முதல்ல என்ன நினைச்சா? ஹஸ்தினாபுரத்து ராஜா என்ன காப்பாத்துவாருன்னு ஓடி போனா. காப்பாத்தினாரா? சரி, பெரிய பெரிய பக்தர்கள் இருக்காங்க, பீஷ்மர் இருக்காரு, துரோணாச்சாரியர் இருக்காரு, காப்பாத்தினாங்களா? சரி, இந்த கணவர்கள்லாம் இருக்காங்க, துரியோதன, சரி, பீமா, அர்ஜுனா, அவங்கள காப்பாத்தினாங்களா? பின்ன திரௌபதி தானே காப்பாத்துக்கணும்னு பார்த்து முடிஞ்சுதா? அப்பதான் திரௌபதி கிருஷ்ணாவளி ஞாபகம் வந்தது. ஐயோ, நான் பகவான் மறந்து போயிட்டேன். அப்ப திரௌபதி என்ன பண்ணா? ரெண்டு கையை விட்டுட்டான். இந்த மாதிரி கை தூக்கிட்டான், இந்த மாதிரி கை தூக்கிட்டான், இந்த மாதிரி தூக்குங்க, இன்னும் நல்லா, ஆ, இப்படி கை தூக்கிட்டான். கை தூக்கிட்டு, ஹே கிருஷ்ணா, ஹே கோவிந்தா, ஹே கிருஷ்ணா, ஹே கோவிந்தா, அப்படி கூப்பிட்டான். அப்ப புடவை பிடிச்சிக்கல, விட்டுட்டான். கிருஷ்ணா வந்து என்ன காப்பாத்தினா காப்பாத்துட்டோம், இல்லையே மானம் போத போட்டு என்ன அவமானப்படுத்திங்க, என்ன ட்ரெஸ் இல்லாம அவமானப்படுத்தினாலும் பரவாயில்ல, கிருஷ்ணா வந்து என்ன காப்பாத்துறத காப்பாத்துட்டோம். அப்ப ரெண்டு கை தூக்கணும்னே பகவானுடைய நாமத்தை சொன்னாங்க, கிருஷ்ணாவுடைய பேரு சொன்னா. அங்க கிருஷ்ணர் இருந்தாரா என்னங்க? அப்ப உடனே சாரி எல்லாம் வந்துச்சு. எப்படி வந்தது? கிருஷ்ணா அங்க வந்து தன் நாமத்தின் மூலமா கேட்டு அவர் அங்க சாரி எல்லாம் திரௌபதி அவன் எழுத்துட்டே இருக்கான், சாரி வந்துட்டே இருக்கு. நீங்க பாத்துருப்பீங்களா மகாபாரதம் டிவில பாத்தீங்களா? அவன் எழுத்துட்டே இருப்பான், இழுத்து இழுத்து அவன் டயர்டாகி விழுந்துருவான். சாரி வந்துகிட்டே இருக்கும், அன்லிமிட்டெட் சாரி, அன்லிமிட்டெட், எல்லை இல்லாம வந்துகிட்டே இருக்கு. அந்த மாதிரி கிருஷ்ணனுடைய நாமம் இருக்கு இல்லையா, கிருஷ்ணனுடைய பெயர், அவருடைய நாமம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. அது எல்லா விதமான துன்பத்திலையும் நம்மளை காப்பாற்றும். அது ஒன்று தான் திரௌபதியை காப்பாத்துச்சு இல்லையா, கிருஷ்ணாவுடைய நாமம் தான் திரௌபதியை காப்பாற்றியது. அதனால நம்ம வந்து நாமம் ஜபிக்கும், நம்ம நாமம் ஜபிச்சோம்னா கிருஷ்ணா கட்டாயம் நம்மளை காப்பாற்றும். அது நம்பிக்கை இருந்தா போதும். பாண்டவர்கள் எப்படி கிருஷ்ணா காப்பாத்தினாரோ, அவங்க பக்தி எப்படி கிருஷ்ணா ஏத்துண்டு அவங்க கூட அன்பு பண்ணாரோ, அதே போல பகவான் வந்துட்டு நம்ம கூட அன்பு பண்ணுவார். ஓகே, அதனால இந்த ஸ்லோகத்தில் சொன்ன மாதிரி நம்ம என்ன செயல் பண்ணாலும் அது கிருஷ்ணருக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு பேசாமல் இருக்கும். ஐ சர்வாணி கர்மாணி சன்னியத் அத்தியாத்ம சேதசா நிராசி நிர்மம பூத்தா யுக்தக்ஷ மிகத ஜுவரா. ஜுவரம்னா காய்ச்சல், நோய். என்ன நோய் நமக்கு? நான்கிற நோய், நான் அனுபவிக்கணும், நான் தான் எஜமானன், நானே அனுபவிக்கிற நோய் நமக்கு. ஸோ அது இருக்கக்கூடாது. நம்ம வந்து கிருஷ்ணாவுக்காக எல்லா செய்யும். கிருஷ்ணா வந்து எதையும் நிப்பாட்ட சொல்லல, அப்படின்னா நீ வந்து வேலைக்கு போக வேண்டாம், சமைக்க வேண்டாம், சாப்பிட வேண்டாம், காட்டுக்கு போயிடுன்னு சொல்லல. கிருஷ்ணா பக்திங்கிறது வந்து நிறைய பேர் என்ன தெரியுமா நினைச்சுக்கிறோம், நம்ம பக்தினா ஏதோ சாமியாரா போறதுன்னு நினைச்சுக்கிறோம். அப்படி இல்லை, பக்தினா பகவான் மேல அன்பு செய்யறது. அர்ஜுனன் சாமியாரா என்ன? அர்ஜுனன் சாமியாரா? இல்ல பாருங்க, காவி ட்ரெஸ் போட்டிருக்காரு என்ன அர்ஜுன்? காவி ட்ரெஸ் போட்டிருக்காரு இல்லையே. அவர் ஒரு சத்திரியன், அவர் குடும்பஸ்தான், அவனுக்கு மனைவி இருக்கு, குழந்தை இருக்கு, அவனுக்கு டியூட்டி இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? பக்திங்கிறது வந்துட்டு, பக்திங்கிறது வந்து சாமியாரா போறது இல்லை, நம்ம இருக்கிற இடத்துல இருந்தே பகவான் மேல அன்பு செய்யணும். நம்ம வீட்டில் பகவான் மேல அன்பு செய்யணும், கோயிலில் வந்து பகவானை சேவை பண்ணணும், அதுதான் பக்தி. பக்திங்கிறது பகவான் ஞாபகப்படுத்திக்கிறது, பகவான் மேல அன்பு செய்யறது, பகவான்கிட்ட அன்பு பரிமாற்ற பண்ணுறோம். இதுல என்ன கஷ்டம் நமக்கு? நம்ம என்ன எழுதுற போறோம்? எதுவுமே இல்லை, மாறாக நமக்கு நிறைய நன்மை தான். Okay?